வாழ்க முதலாளி நாடகம் எழுதியவர் ஜெயக்குமார்.
சார் சார் வணக்கம் சார்.
இருக்கட்டும், என்ன விஷயம்
சார்? என் பேரு விஸ்வம், எனக்கு உங்க கம்பெனில ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார்.
வேலையா?
ஆமா சார்.
இப்போ எதுவும் காலி இல்லப்பா.
சார் சார் சார், அப்படி சொல்லாதீங்க சார். ஏதாவது ஒரு தினக்கூலியா இருந்தாலும் பரவாயில்ல சார், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார்.
இங்க பாரு விஸ்வம், உன்னோட வீட்டு விலாசத்தை கொடுத்துட்டு போ, வேலை இருக்கும் போது தெரியப்படுத்துவோம்.
சார் நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார்.
சொன்னா கேட்டுக்க விஸ்வம், நீ வேலைன்னு கேட்டு வந்த உடனே உனக்கு வேலையை கொடுத்துட முடியுமா?
சார் என் நிலம அந்த மாதிரி இருக்கு சார்.
அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்
சார்? அது
இங்க பாருப்பா, சொல்றது கேட்டுல முதல்ல கிளம்பு, எனக்கு 1000 வேலை இருக்கு.
இந்த மில்லு முதலாளிய பார்த்தா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, ஆனா அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. சரி, விடாம முயற்சி பண்ணுவோம், எப்படியும் கிடைக்கும்.
என்னங்க?
என்ன சுந்தரி?
நம்ம வீட்டு கேட்டு கிட்ட தினம் ஒருத்தர் வந்து நின்னுகிட்டு நீங்க கிளம்பும் போது உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு, யாருங்க அது?
அவனா? வேலை கேட்டு தினமும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கான்.
அப்படிங்களா?
ஆமா சுந்தரி,
ஏறக்குறைய 1 மாசமா நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார் போல இருக்கு.
இங்க காலையில வந்து நின்னுட்டு பிறகு அப்புறம் நம்ம மில்லு வாசல்ல வந்து தினமும் நிக்கிறான்.
அய்யோ, எங்க ரொம்ப கஷ்டப்படுறாரா?
அப்படித்தான் சொன்னா.
அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுங்களேன்.
நானும் அதைத்தான் 2 நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீயும் சொல்லிட்ட, சரி அதனால அவனுக்கு வேலை கொடுத்துட வேண்டியதுதான். கொடுத்துறேன்.
சார் கூப்பிட்டீங்களா சார்?
ஆமா விஸ்வம், நாளில இருந்து மில்லுக்கு வேலைக்கு வந்துரு
சார்.
நீ தினமும் வேலை கேட்டு வந்து நிக்கிறத பாக்க எனக்கு பாவமா இருந்தது, அதனாலதான் உன் வேலையில சேர்த்திருக்கேன்.
சரி சார்.
ஆனா நீ வேலையில உன்னோட சுறுசுறுப்பா காட்டணும்.
நிச்சயமா செய்வேன் சார்.
ஆமா, வீணா அரட்டை அடிக்கிறது, இந்த மத்தவங்க கிட்ட தேவையில்லாம பேசுறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது.
அப்படி நடந்துக்க மாட்டேன்
சார். அப்புறம் இது உனக்கு தற்காலிக வேலைதான்
சார்.
1 வருஷத்துக்கு வார கூலி தான், அதுல உன்னோட வேலையை பார்த்துதான் அப்புறம் உனக்கு நிரந்தர வேலை கிடைக்கும்.
சரி சார். அம்மா வணக்கம்மா.
என்னப்பா, உனக்குதான் அவர் மில்லுல வேலை போட்டு கொடுத்துருக்காருல?
ஆமாம்மா.
அப்புறம் எதுக்கு வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிற?
அதேம்மா, அந்த மில்லு வேலை நேரம் போக இங்க வீட்டுல ஏதாவது செய்யலாம்னு வந்திருக்கேன்மா.
இங்க எதுக்குப்பா நீ வேலை செய்யணும்?
அம்மா, சார் எனக்கு கொடுத்த வேலைக்கு நான் அவருக்கு காட்டுற நன்றிம்மா.
அட, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நீ போ.
அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா.
அடடா, சொன்னா நீ கேட்க மாட்டியே. அம்மா உன் பேர் என்ன?
விஸ்வம்.
சரி நீ கிளம்புப்பா.
அம்மா நான் சாருக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு பரவாயில்லம்மா.
சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறியே. சரி சரி, இந்த விஸ்வம் இந்த லிஸ்ட கொண்டு போய் மளிகை கடையில கொடுத்துடு.
சரிங்கம்மா. சார் கூப்பிட்டீங்களா சார்?
இந்தா இத படி விஸ்வம்.
சார் என்ன சார் இது?
வர்ற 1ஆம் தேதியிலிருந்து நீ நிரந்தர பணியாளர் ஆகிற.
சார் உண்மையாவா சார்?
இந்த 6 மாசத்துல உன்னோட பணியில நீ காட்டி வர்ற வேகமும் சுறுசுறுப்பும் தான் அதுக்கு காரணம்.
ரொம்ப நன்றி சார்.
அதுவும் இல்லாம விஸ்வம், நீ எங்க வீட்லயும் வந்து ஒரு வேலைக்காரனா கஷ்டப்பட்டு இருக்க, நானே வேண்டாம்னு சொல்லியும் நீ கேட்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்க
சார். அது வந்து
அதனால வீட்டு அம்மாவோட சிபாரசும் உனக்கு கிடைச்சிருக்குப்பா. விஸ்வம், இவ்வளவு நாள் நீ தற்காலிக பணியாளரா தான் வேலையில இருந்திருக்க, இனிமே நிரந்தர பணியாளரா ஆகறதால உனக்கு வேலையும் பொறுப்பும் அதிகம் இருக்கும், அதனால முன்ன விட நீ இனிமே வேலையில அதிக அக்கறைய காட்டணும்.
சரி சார், அப்படி நடந்துக்கிறேன் சார். என்ன சங்கம் வைக்கிறத பத்தி என்ன சொல்றீங்க எல்லாரும்?
நமக்கு எதுக்கு சங்கம் எல்லாம் விஸ்வம்?
என்ன மணி என்ன இப்படி சொல்றீங்க? நமக்கு போனஸ் எல்லாம் குறைவா கொடுக்கறாங்க, இதெல்லாம் தனிப்பட்ட ஆளா கேட்டா முதலாளி கொடுக்க மாட்டாரு. ஆனா நமக்கு சங்கம்னு ஒண்ணு இருந்தா அதன் மூலமா நம்ம போல பல ஊழியர்களோட பிரச்சனைகள் தீர்றதுக்கு சங்கம் ஒரு நல்ல வழியா இருக்கும். என்ன மணி? என்ன
மணி? விஸ்வம் சொல்றது சரிதான்.
அது சரி, இதுக்கு தலைவரா யாரு இருக்கிறது?
நீங்களே இருங்க மணி அண்ணா.
விஸ்வம், என்னால முடியாதுப்பா. நீதான் இப்படிப்பட்ட யோசனை எல்லாம் சொல்ற, அதனால நீயே தலைவரா இருந்து நீயே சங்கத்தை வழி நடத்துப்பா.
அது அண்ணா, அது
ஆமா விஸ்வம், நீதான் சங்க தலைவர்.
சரி, நீங்களே சொல்லிட்டீங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். சார், கூப்பிட்டீங்களா?
ஆமா விஸ்வம்.
என்ன சார் விஷயம்?
நம்ம மில்லுல நீ புதுசா சங்கம் தொடங்கி இருக்கியாமே.
ஆமா சார்.
உன்னை யார் இதெல்லாம் தொடங்க சொல்லுது
சார்? அதனால உங்களுக்கு என்ன சார்?
எனக்கு என்னவா? நீ இப்படி தேவையில்லாம சங்கத்தை தொடங்கி அதனால பலவித பிரச்சனைகளை ஏற்படுத்தி மில்லுல குழப்பத்தை உண்டு பண்ணிருப்ப போல தெரியுது
சார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார். நம்ம தொழிலாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உதவலாம்ல, அதுக்காகத்தான் சார்.
இங்க பாரு விஸ்வம், இந்த சங்கத்தால இங்க போராட்டம் அது இதுன்னு எதுவும் நடக்கக்கூடாது, புரிஞ்சுங்க.
அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது சார், நீங்க தைரியமா இருங்க.
சரி சரி, போய் வேலையை பாரு.
ஆகட்டும் சார்.
விஸ்வம், என்னப்பா சொல்ற?
மணி அண்ணன், நான் முதலாளி கிட்ட பேசிட்டேன், அவரு போனஸ் உயர்வுக்கு ஒத்துக்கவே இல்ல. அதனால இனிமே ஸ்ட்ரைக் பண்றத தவிர வேற வழியே இல்ல அண்ணா.
அது சரிபடுமா?
மணி, விஸ்வம் சொல்றது சரிதான்.
முத்து, அது எப்படிப்பா? முதலாளி நமக்கு இதுவரைக்கும் எந்த குறையும் இல்லாம நம்ம கேட்டதெல்லாம் தந்திருக்காரு.
அது சரி மணி அண்ணா, ஆனா அதெல்லாம் தனிப்பட்ட முறையில ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தானே செஞ்சிருக்கிறாரு.
விஸ்வம்,
மணி அண்ணா, இப்ப நான் சங்கத்து மூலமா எல்லாருக்காகவும் தான் போனஸ் உயர்வு கேக்குறேன். அதுக்கு முதலாளி ஒத்துக்காம குறைஞ்ச தொகையை போனஸா குடுக்கறேன்னு சொல்றாரு. அதுக்கு நாம எப்படி ஒத்து போக முடியும் சொல்லுங்க பாக்கலாம்.
அதானே, எப்படி ஒத்துக்க முடியும்? விஸ்வம் சொல்றதுதான் சரி.
சரிப்பா, உங்க இஷ்டம், அப்படியே செய்யுங்க.
அண்ணா இங்க பாருங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா அதுக்காக நான் என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கிறேன்.
விஸ்வம், உண்மையிலே நீதான் இப்ப சங்க தலைவர்.
இங்க பாரு விஸ்வம், நீ கேக்குற மாதிரி 20% போனஸ் எல்லாம் கொடுக்க முடியாது
சார். நீங்க முதலாளி, உங்க இடத்துல இருந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா நான் சங்க தலைவரா இருக்கிறதுனால எல்லாரும் நாம கேக்குற போனஸ குறைச்சு பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க சார்.
விஸ்வம், இது ஒரு சின்ன மில், இதுல வேலை செய்யறதே 100 பேருக்குள்ள இருக்கிறதால நான் அதிகம் வருமானம் பார்க்காம வர்ற பணத்துல அவங்களுக்கு குறை வைக்காம பாத்துக்கிட்டு வந்தேன். அப்படி இருக்கிற போது இப்போ இப்படி 20% போனஸ் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது
சார். நீங்க இப்படியே பேசுனீங்கன்னா அப்புறம் எல்லாரும் முடிவு செஞ்ச மாதிரி வேலை நிறுத்தமா தான் இருக்கும்.
நான் வழக்கமா தர்ற 10% போனஸ் வேண்டாம்னு அதிகமா கேக்குற அளவுக்கு என்னால கொடுக்க முடியாது. வேணும்னா நீ எல்லாரையும் வர சொல்லு, நானே பேசி பாக்கறேன்.
சாரி சார், எல்லாரும் அப்படி வரமாட்டாங்க சார்.
அப்புறம் உங்க விருப்பம். எல்லாரும் வேலை நிறுத்தத்தால கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். என்ன செய்யறது, இனிமே உங்க இஷ்டம், எப்படியோ செய்யுங்க.
என்னங்க சொல்றீங்க?
இன்னைக்கு சங்க தலைவர்னு அந்த விஸ்வம் வந்து போனஸ் உயர்வு இல்லன்னா இன்னும் 10 நாள்ல மில்லுல வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் சுந்தரி.
அப்படிங்களா?
பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்?
அந்த அளவுக்கு ஆயிட்டாரு அவரு.
அவனை நம்பிக்கிட்டு நம்ம தொழிலாளர்களும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க பாரு.
அந்த அளவுக்கு எல்லாரையும் தம் பக்கம் இழுத்துட்டு இருக்காருன்னா பாருங்களேன்
சுந்தரி. அவன் என்னதான் பண்றான்னு நானும் பாக்கத்தானே போறேன்.
அது சரிங்க, அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு எல்லாரும் வேலை நிறுத்தத்துல கலந்துகிட்டா என்ன பண்ண போறீங்க?
கலந்துகிட்டா அதனால பாதிக்கப்பட போறது தொழிலாளிங்க தானே சுந்தரி. அதுதான் நானும் பேசி பார்த்தேன், விஸ்வம் ஒத்துக்கல. எல்லார்கிட்டையும் நானே பேசினா எல்லாருமே என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு வேலைக்கு வந்துருவாங்க. ஆனா சங்கம் தான் இப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்கு.
பாவங்க அவங்க.
அதுக்கு நாம ஒன்னும் பண்ண முடியாது சுந்தரி, நடக்கிறது நடக்கட்டும்.
என்ன
எல்லாரும் இங்க பாருங்க, சங்க தலைவருங்கிற முறையில நான் முதலாளி கிட்ட பேசிட்டேன். ஆனா முதலாளி போனஸ உயர்த்தி தரத பத்தி அக்கறையே காட்டாம இருக்கிறார். அதனால நாம பேசி முடிவு பண்ணபடி வர திங்கக்கிழமையில இருந்து வேலை நிறுத்தம் பண்ண போறது உறுதி. என்ன சொல்றீங்க? உறுதிதானே?
உறுதி உறுதி.
நம்ம எல்லாருக்கும் இந்த அதிகமான போனஸ் கிடைக்கிற வரைக்கும் நானும் இந்த உறுதியில இருந்து மாற மாட்டேன்.
விஸ்வம்,
என்ன சொல்லுங்க மணி. என்ன,
இன்னும் நாலு நாள் இருக்கு நாம வேலை நிறுத்தம் பண்றதுக்கு. அப்படி இருக்கும் போது இன்னொரு முறை முதலாளி கிட்ட பேசி பாருப்பா.
அதெல்லாம் வேண்டாம் மணி.
முத்து இருப்பா, மணி அண்ணன் சொல்ற மாதிரியே நாளைக்கே முதலாளிட்ட போயிட்டு கடைசி கட்ட பேச்சுவார்த்தைய பேசி பாக்குறேன். என்ன மணி அண்ணன், இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
ஆமா விஸ்வம்.
வணக்கம் முதலாளி.
வாங்க தலைவரே.
முதலாளி அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க.
அப்படியா? சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்க
முதலாளி? இந்த போனஸ் விஷயமா தான் மறுபடியும் வந்திருக்கிறேன்.
விஸ்வம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்.
இப்ப சங்கம் மூலமா கேக்கும் போது நீங்க செஞ்சுத்தானே முதலாளி ஆகணும்.
அது சரிதான், ஆனா நீ கேக்குற அளவுக்கு இப்ப என்னால செய்ய முடியாது.
முதலாளி, அப்படின்னா நான் ஒரு வழிய சொல்றேன்.
விஸ்வம், நீ தொழிலாளர் தலைவன், அவங்க பக்கம் தானே வழி சொல்லுவ?
இல்ல முதலாளி, இது உங்களுக்கு சாதகமா இருக்கும்.
அப்படியா? என்ன என்ன சொல்லு
முதலாளி. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு விஷயம் சொல்றேன்.
சொல்லு.
இந்த போனஸ்ல பாதிய எனக்கு நீங்க லஞ்சமா குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த போனஸ் பிரச்சனைய வாபஸ் வாங்கிடுறேன்.
அப்படியா? சரி, அப்படியே நீ வாங்கிக்க.
வணக்கம் முதலாளி.
அடடே வந்துட்டே விஸ்வம். என்னப்பா இவ்வளவு நேரம்?
என்ன சார் பண்றது, சங்கத்துல எல்லாரும் இருக்கும் போது நான் மட்டும் தனியா வெளியே வர முடியாதே சார்.
அப்படியா?
ஆமா சார், இப்ப கூட சில பேர் வெளியே போயிருக்கிறாங்க, அதனாலதான் என்னால இங்க வர முடிஞ்சது.
ஆமாமா, தலைவர்னா அப்படித்தானே விஸ்வம்.
அப்போ நான் கிளம்புறேன் சார்.
இருப்பா, இந்த இந்த நீ கேட்டது ரெடியா இருக்கு. ஆனா நான் கேட்டது,
ஓ அந்த லெட்டர் தானே சார்? நீங்க கேட்ட மாதிரி இந்தாங்க சார், லெட்டர் கொண்டு வந்திருக்கேன்.
சரி சரி, குடு
விஸ்வம்.
அது மணி அண்ணே,
தலைவர் நமக்காக எப்படி போராடுறீங்க நீங்க?
முத்து, நீ வந்து அது
என்ன சங்க தலைவர, நீ இப்படி எங்களுக்காக பாடுபடுற விசுவாசியா இருக்கிற போல தெரியுது.
அது மணி அண்ணே, அது வந்து
விஸ்வம், நீ எங்களுக்கு செய்திருக்கிறதுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதே தெரியலப்பா.
இல்லப்பா முத்து, அது அது வந்து
விஸ்வம், பேச்ச நிறுத்து. உன்னை ஒரு மனுஷனா மதிச்சு உனக்கு வேலை கொடுத்தாரு முதலாளி. உன்னை தலைவனா நினைச்சு உன்னை நம்பின நாங்க இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்.
விஸ்வம், நீ வேலை கேட்டு வந்து நின்னப்போ உன்னோட வறுமைய நினைச்ச, அதனாலதான் உண்மையான விசுவாசியா இருப்பேன்னு உனக்கு வேலை கொடுத்தேன். ஆனா நீ உனக்குள்ள வஞ்சத்தை வச்சுக்கிட்டு வேலையை தேடி வந்திருக்கேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஐயா, இவனை எங்க கிட்ட விடுங்க, இப்படிப்பட்ட புல்லுருவிங்க எல்லாம் நாட்டுல இருக்கவே கூடாது.
நிறுத்துங்க நிறுத்துங்க, நீ இப்படி பழி வாங்கறதால என்ன ஆகப்போகுது? நீங்க எல்லாரும் முன்னாடியே யோசிச்சிருக்கணும், இப்ப மட்டும் யோசிச்சு உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க
முதலாளி. இனிமே எங்களுக்கு சங்கம் எதுவும் வேணாம் முதலாளி, நாங்க எல்லாரும் அதுல இருந்து வந்துடும்.
இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து சங்கத்தை உருவாக்குனதுல தப்பு இல்ல, ஆனா அதுல இந்த மாதிரி சுயநலவாதிங்க இல்லாம பாத்துக்கங்க. அப்பதான் உங்களோட நியாயமான கோரிக்கைகளுக்காக நேர்மையா போராட முடியும். அத புரிஞ்சுக்கங்க.
தன்னிலை உயர்த்தி கொள்ள பாடுபடும் ஒரு சிலர் தன்னிலை உயர்ந்தவுடன் நீதிக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறு செய்வது தவறு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வாழ்க முதலாளி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார்.